நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்களே.
வணக்கம் ஐயா.
கொரோனா வைரஸ் பாதிப்பை சமாளிக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் பாரம்பரிய மருத்துவத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவத்தை நிர்வகிக்கும் இந்திய அமைச்சகம், இந்திய ஆயுஷ் அமைச்சகம் கூறியுள்ளது இல்லையா? எப்படியான பாரம்பரிய மருத்துவம் இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பை சமாளிக்க உதவும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
கரோனாவுக்கு இன்று அளவில் வந்து எந்த மருத்துவ துறையிலும், நவீன மருத்துவமாக இருக்கட்டும், பிற உலகளாவிய பாரம்பரிய மருத்துவ முறைகள், ஆயுஷ் மருத்துவத்தினுடைய சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யோகா, யுனானி, ஹோமியோபதி, இப்படி உலகத்தில் உள்ள எல்லா பாரம்பரிய மருத்துவ முறைகள்லையும் எதிலுமே தடுக்கவோ அல்லது குணப்படுத்தவோ எந்த மருந்தும் இதுவரை கிடையாது. அப்படியான ஆய்வுகள் நடைபெற்று இந்த மருந்தை சாப்பிட்டா அது குணமாயிரும்னு எந்த மருத்துவத்துறையும் இப்பொழுது சொல்ல முடியாது. இன்று அளவில் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இயல்பான நோய் எதிர்ப்பாற்றலை நன்றாக வைத்து கொள்ள வேண்டியது தான். இயல்பாக நம்ம உடல் நோய் எதிர்ப்பாற்றலை சிறப்பாக வைத்து கொள்வதற்காக சொன்ன உணவுகளை வந்து மருந்துகளாக எடுத்துக்கொள்கிறத வந்து இன்றைக்கி இந்திய அரசு வலியுறுத்துது. அப்படி தான் ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தாலையெல்லாம் இந்திய பிரதமர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் பாரம்பரிய மருத்துவ முறையில் எதிர்ப்பாற்றலை பெருக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிற விஷயம். அந்த வகையில் துளசி எடுத்துக்கிறது, மஞ்சள் எடுத்துக்கிறது, நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, மிளகு எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு நுரையீரலினுடைய எதிர்ப்பாற்றலை நல்லா அதிகரிப்பதற்கு உதவியாக இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நம் உடலினுடைய வலுத்தன்மையை கூட்டிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையான பாதுகாப்பு, உண்மையான காப்பு அப்படின்னா அது சமூக இடைவெளி தான், சோஷியல் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விலகி இருத்தல் மூலமாக மட்டும்தான் நாம் வந்து இந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டை தடை பண்ண முடியும்.
இப்போ சமூக ஊடகங்களை பார்த்தா, குறிப்பாக வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களை பார்த்தா, சித்தா வைத்தியம் மூலம் கொரோனா தொற்றை குணப்படுத்தி விடலாம் அப்படிங்கிற மாதிரி பல பல செய்தி தினம் தினம் வந்து கொண்டே இருக்குது. அலோபதி மருத்துவர்கள்ட்ட இது குறித்து கேட்டால் அதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலிய அரசும் கூட கொரோனா தொற்றுக்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்றே சொல்லி வருகிறது. இப்போ சித்தா மருத்துவர் என்ற வகையில் உங்கள் பதில் என்ன? சித்தா மருத்துவத்தில் இதற்கு தீர்வு இருக்கிறதா?
வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி இந்த மூலிகை வைத்தியத்தினால, சித்த வைத்தியத்தினால கொரோனாவை சரி பண்ணலாம்னு சொல்கிறது மிக மிக தவறான, தடை செய்யப்பட வேண்டிய, அரசால் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது. இது வந்து இன்றைக்கு ஒரு பேண்டமிக் நிலையில், ஒரு பேரிடராக இருக்கிற நிலையில், மக்களினுடைய மனம் ஒரு பதட்ட சூழலில் இருக்கும்போது எப்படியாவது நான் வந்து இதை குணப்படுத்தி விட முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால இவை வேக வேகமாக மக்களால் உள்வாங்கப்படுகிறது. நிச்சயமாக எந்த ஒரு மருத்துவ முறையிலும் இன்றைக்கி வந்து முழுமையாக இந்த நோயை குணப்படுத்துவதற்கான சாத்தியம் இல்லை. நவீன மருத்துவம் வந்து பிற வைரஸ் நோய்களில் பயன்படுத்தப்பட்ட மருந்துகளையும், பிற நோய் எதிர்ப்பாற்றல் நோய்களில் பயன்படுத்தப்பட்ட மருந்துகளையும் வைத்து மிக குறைவாக பாதிக்கப்படக்கூடிய, அதே சமயத்தில் தீவிர நிலையில் வரக்கூடிய நோயாளிகளை அவர்கள் வந்து குணப்படுத்தி கொண்டு வராங்க. நவீன மருத்துவத்தில் கூட இன்றைக்கு வந்து இரண்டு நவீன மருந்துகள் ஆய்வளவில் வந்து கடைசி கட்ட நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வேக்சினும் அப்படி ஒரு கடைசி கட்ட நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எந்த ஒரு மருத்துவ முறையிலும் இன்றளவில் கரோனாவை 100% குணப்படுத்திட முடியும் அல்லது முழுமையாக தடுத்து விட முடியும் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொல்வது மிக மிக தவறு.
இப்போ தமிழ்நாடு குறித்த ஒரு கேள்வி அப்படின்னா, இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவில் கொரோனா தொற்று பரவி கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாரம்பரிய சித்த மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ முறையில் குணப்படுத்த முடியுமா என்பது குறித்து ஒரு ஆய்வு நடத்த வழிகாட்டுதலில் நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது இல்லையா? இந்த குழுவில் நீங்கள் உள்ளீர்கள். அந்த வகையில் சொல்லுங்களேன், இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கும் சித்தா மருத்துவர் என்ற வகையில் எந்த பணிகளை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள்?
நிச்சயமாக பாரம்பரிய மருத்துவ முறைகளில், சித்த மருத்துவ முறைகளில் மிகச்சிறந்த, துல்லியமான, நவீன அறிவியல் வழிகாட்டுதல் படியான ஆய்வுகள் மிக மிக அவசியம். ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம ஒரு பேரிடரினுடைய மேலாண்மையாக ஒரு நெருக்கடி வரும் பொழுது தான் இந்த மாதிரியான சிந்தனை பெரிய அளவில் மேலோங்குகிறதே ஒழிய, எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆய்வாக இதை செய்யாதது எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்கிறது. ஆய்வுகள் முறையான தரவுகளோடு, முறையான வழிகாட்டுதலோடு, அதாவது ஆங்கில நவீன மருத்துவ ஆய்வு பணிகள் எப்படி நடக்கிறதோ அந்த வழிகாட்டுதல் படி இந்த பாரம்பரிய மருந்துகளை வந்து ஆய்வு செய்வதற்கு வந்து இப்போ மத்திய அரசு அதற்கான பல முன்னெடுப்புகளை படுவேகமாக செய்து வருகிறது. அதற்கான அறிவிப்புகள் நிறைய வெளியாகிருக்கு. அதுக்கான நிபுணர் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான முயற்சிகள் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் படுவேகமாக நடைபெற்றால் இந்த கரோனாவுக்கான சிகிச்சைக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். வர இருக்கிற காலங்களில் ஒரு ஆய்வு அப்படிங்கிறப்ப நேரடியாக அது இலக்கை நோக்கி அந்த ஆய்வினுடைய இலக்கை ஒருவேளை குறிப்பிட்ட காலத்தில் எடுத்து முடிக்க முடியாமல் போனாலும் அதில் கிடைக்கக்கூடிய பக்க செய்திகள், துணை செய்திகள், துணை ஆய்வு முடிவுகள் ஒருவேளை மிகப்பெரிய அளவிலான மருந்தாக கூட வருங்காலத்தில் வந்து அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே மாதிரி தான் வந்து ஒரு மலேரியாவில் ஒட்டுமொத்த உலகமும் முடங்கி இருக்கிறப்ப சீனாவில் உள்ள யூயு துன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேராசிரியை அம்மா வந்து ஒரு சீன பாரம்பரிய மருத்துவ ஒரு கஷாயத்தில் இருந்து தன் ஆய்வை தொடங்கினாங்க. மிகப்பெரிய அளவில் அதுக்கு எதிர்ப்பு ஆரம்பத்தில் இருந்தப்போ கூட அந்த அம்மா தொடர்ச்சியாக 30-35 ஆண்டுகள் மேற்கொண்ட ஆய்வு தான் இந்தியா உலக அளவில் 25 மில்லியன் மக்களை மலேரியாவிலிருந்து காப்பாற்றியது. அர்டிமிசின் என்கிற ஆங்கில மருந்து உருவான வரலாறு அந்த யூயுத்துன் அம்மாவினுடைய முழுமையான உழைப்பு தான். அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைப்பதற்கான ஒரு பணி வந்து அந்த டிசிஎம்ங்கிற ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்லேருந்து எடுத்த தரவை வைத்து அவர்கள் மேற்கொண்ட ஆய்வு தான். அந்த ஆய்வுக்கும் அன்றைக்கு இருந்த மலேரியா மரணங்கள் தான் அவர்களை வந்து அப்படி தூண்டுச்சு. நிச்சயமாக அப்படியான ஒரு முழுமையான ஆய்வை வந்து இந்திய அரசு சித்த மருத்துவத்திலும் பிற பாரம்பரிய மருத்துவ முறையிலும் மேற்கொள்ளும் பொழுது நாம் பரிசை நோக்கி நகர்கிறோமோ இல்லையோ மிகப்பெரிய அளவில் மானுடத்தை காப்பாற்றுவதற்கும் மானுடத்திற்கு சவால்களாக வரக்கூடிய பிற நோய்களுக்கான மருந்துகளை கொண்டு வருவதற்கும் இந்த சந்தர்ப்பம் ஒரு ஏதுவாக இருக்கும். நான் இப்பொழுது COVID-19 வந்து தடுக்கவும் அதை வந்து நெறிப்படுத்துவதற்கும் உள்ள அந்த நிபுணர் குழுவிலும் இது மாதிரியான ஆய்வுகளை நாங்கள் துவங்க இருக்கிறோம். அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இது வந்து நிச்சயமாக ஆய்வுக்கான மிக மிக முக்கியமான காலம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் பிரபல சித்தா மருத்துவர் டாக்டர் ஜி சிவராமன் அவர்கள். இப்போ உடலின் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க சித்தா மருத்துவத்தில் என்ன சொல்லப்படுகிறது?
நோய் எதிர்ப்பாற்றலுக்கு நாங்கள் வந்து 2 ஒழுக்கங்களை சொல்கிறோம். ஒன்று நாள் ஒழுக்கம், தின ஒழுக்கம்னு சொல்கிறது. அப்புறம் நம்மளுடைய உணவு ஒழுக்கம். நம்மளுடைய தின ஒழுக்கங்களில் நம்ம எப்பொழுதுமே, அதாவது ஒரு நோய் வரும்போதுன்னு இல்லாமல் எப்பொழுதுமே நல்ல, நாங்கள் சொல்கிற மாதிரி நல்ல தலைக்கு குளிக்கிறது, எண்ணெய் வைத்து குளிக்கிறது, அதுவும் கோடை காலத்தில் வாரத்துக்கு 2 நாளாவது எண்ணெய் வைத்து குளிக்கிறது, மலம் 2 நேரம் நல்லா கழிக்கிறது, அதிலிருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள், இரவு நேரத்தில் முழிக்காமல் இருக்கிறது, நல்ல ஒரு 6-7 மணி நேரம் தூக்கம் இருக்கிறது, இது வாய் வந்து எண்ணெய் வைத்து நல்லெண்ணெய் வைத்து வாய் கொப்பளித்தல், அப்புறம் நல்ல ஆவி பிடிக்கிறது, நல்ல நொச்சியலை மஞ்சள் தூள் போட்டு ஆவி பிடிக்கிறது, அப்புறம் காலை மாலை சாப்பிடக்கூடிய பிவரேஜ். இப்போ இன்றைக்கி வந்து எல்லோரும் காஃபி டீ இல்லைன்னா பாலில் சேர்க்கக்கூடிய புரத உணவுகளுக்கு பின்னாடி போகிறாங்க. ஆனால் நெடுங்காலம் நம்ம வந்து காலை நேர உணவாக, காலை பானமாக வந்து ஒன்று நெல்லிக்காய் சாறு குடித்தோம், இல்லைன்னா வந்து கரிசலாங்கண்ணி டீ குடித்தோம், இல்லைன்னா முசுமுசுக்கை தேநீர் குடித்தோம், நிலவேம்பு தேநீர் குடித்தோம், இப்படி ஒரு ஒரு வகையான மூலிகை உணவுகளை காலை ஒரு உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் உணவுகள்லேயும் பார்த்திங்கன்னா கசப்பும் துவர்ப்பும் உள்ளதை எடுத்துக்கிட்டாலே நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் நல்லாயிருக்கும். இனிப்பை வந்து தவிர்க்கணும். பொதுவாக இனிப்புங்கிறது வந்து நம்ம நோயை வந்து பலகீனப்படுத்தும், கபத்தை மேம்படுத்தும். கபம் மேலாகிறது வந்து இந்த நோய்க்கு வந்து நல்லதில்லை. அதனால் கசப்பும் துவர்ப்பும் உள்ள உணவுகளை நிறைய எடுத்து இனிப்பை தவிர்க்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். இது இல்லாமல் வந்து நம்ம வந்து ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா வைத்து கொள்ளணும்னா நல்ல மூச்சு பயிற்சி செய்கிறது, பிராணாயாம பயிற்சி செய்கிறது, வெயில் உடலில் படுற மாதிரி வந்து மொட்டை மாடியிலோ இல்லை ஜன்னல்லையோ மேலே வெயில் படுற மாதிரி இருந்து கொள்வது, மனதை அழுத்தம் இல்லாமல் நல்ல ஒரு மகிழ்வான குதூகலமான மனநிலையில் இருக்கிறதெல்லாம் எதிர்ப்பாற்றலை மிகச் சிறப்பாக வைத்து கொள்ளும்.
உணவே மருந்து என்பது உங்களின் பிரபலமான தத்துவம் இல்லையா? இப்போ கொரோனா வைரஸ் நம்மை தாக்கி கொண்டிருக்கும் இந்த அபாயத்தில் நாம் அஞ்சும் இந்த தருணத்தில் எத்தகைய உணவை, எப்படிப்பட்ட உணவு வகைகளை நாம் இந்த வேளையில் சாப்பிடலாம் சொல்லுங்களேன்.
உணவு வந்து எல்லா நோய்களுக்குமே வந்து அதை வந்து நோயை விரட்டுவதற்கு மருத்துவம் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடியது. இயல்பான எதிர்பார்ப்பை நல்லா கொண்டு வர்றதுக்கும் மருந்துக்கு இணையாக உணவு தான் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் சொல்கிறது என்னென்னா, கீரைகளை நிறைய எடுக்கணும். இந்த கீரைகளில் வந்து ரெண்டு காரணம், ஒன்று வந்து கீரைகளில் இருக்கக்கூடிய துத்தநாக சத்து, இன்னொன்று கீரைகள் இயல்பாகவே எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய பல்வேறு உயிர் பொருட்களை விட்டமின்களை நிறைய வைத்திருக்கிறதுனால. ஸோ அதை நிறைய எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் துத்தநாக சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், ஜிங்க் அப்படின்னு சொல்கிறது தான் துத்தநாகங்கிறது. ஜிங்க் சத்து நிறைய இருக்கிறதுனா அதில் வந்து பயறுகளை நிறைய சொல்கிறாங்க. ஸோ நிலக்கடலை, கொண்டக்கடலை, சிவப்பு கொண்டக்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம், இவற்றிலெல்லாம் இந்த துத்தநாக சத்து இருக்குது. அப்புறம் பொதுவாகவே இந்த புரதச்சத்து வந்து இந்த பயிர்களில் நிறையா இருக்கிறதுனால ஒரு ஜென்ரல் செல்மியூனிட்டி அண்ட் இம்யூனிட்டியும் இந்த புரதச்சத்தில் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் விட்டமின் சி டி ரெண்டும் நிறைய எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ எலுமிச்சை, ஆரஞ்சு, நாரத்தை இந்த மாதிரி உணவு நிறைய எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் விட்டமின் டிக்கு வந்து மஷ்ரூம்னு சொல்லக்கூடிய காளான்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாகவே எதிர்பார்ப்பு நல்லா இருக்கிறதுக்கு தேவையான புரதங்கள் முட்டையிலும் மீனிலும் நிறைய கிடைக்கும், அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்பைசஸ்னு சொல்லக்கூடிய மணமூட்டிகளில் மஞ்சள், அன்னாசிப்பூ அப்படிங்கிற அந்த டர்மரிக், ஸ்டார் அனைஸ், இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கொள்ளலாம். ஸ்டார் அனைஸுங்கிற அந்த நட்சத்திர வடிவில் இருக்கக்கூடிய பிரியாணிலெல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த பொருள் வந்து அதில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மையுள்ள ஷிகிமிக் ஆசிட் அப்படின்னு ஒரு கண்டென்ட்டு, அந்த ஷிகிமிக் ஆசிட் தான் வந்து டாமிஃப்ளூங்கிற வைரல் மாத்திரைக்கு மூலப்பொருள். அப்போ ஒரு வைரஸுக்கு எதிரான ஒரு தன்மையே நம்ம அந்த ஸ்டார் அனைஸில் கிடைக்கும். அதை வந்து சிறிய அளவில் நம்ம தேநீரில் கலந்து அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். பால் பொருட்களை இரவில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நீர் காய்கறிகளையும் இரவில் எடுக்காமல், அந்த சுரக்கா, பூஷணிக்கா, வெள்ளரிக்காய் இதெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் ஒரு எளிய உணவை நல்ல சத்தான கீரைகள், காய்கறிகள், மீன், கோழி இது மாதிரி விஷயத்தோடையும், குறைந்த அளவில் அரிசி பொருட்களையும் நிறைய காய்கறிகள் கீரைகளையும் சேர்த்து கொள்வது இந்த காலகட்டத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும்.
இப்போ கொரோனா வைரஸ் தொற்றை குணமாக்க என்னட்ட மருந்து இருக்குது அப்படின்லாம் யூடியூப் வழியாக சிலர் சொல்லி வருகின்றார்கள். இந்த பின்னணியில் இப்போ ஒரு நல்ல சித்தா மருத்துவரை ஒருவர் தெரிவு செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற யோசனை என்ன?
இன்றைக்கு இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். ஏன்னா இணையம் வந்து யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால எல்லாரும் ஒரு மருத்துவ அரிதாரம் பூசிக்கொண்டு இல்லை ஒரு ஒப்பனை பூசிக்கொண்டு பலரும் வந்து நான் வந்து யூடியூப் வழியாக வந்து கருத்து சொல்ல ஆரம்பித்து, அதுவும் ஒரு இன்றைக்கு இருக்கிற சூழலில் மக்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதட்ட மனநிலையும் ஆய்ந்து அறியக்கூடிய ஒரு பொறுமையும் பொறுமை இல்லாத சூழலும் இருக்கிறதும் இந்த மாதிரி போலி மருத்துவர்கள் இந்த யூடியூப் வழியாக பேசுகிறது, இணையம் வழியாக வந்து கருத்து சொல்கிறதுங்கிறது பெருகிக்கொண்டே இருக்குது. அதை தவிர ஒரு கான்ஸ்பிரசி நிறைந்த உலகமாக ஒரு எல்லாவற்றையும் சந்தேகப்படக்கூடிய தன்னுடைய குடும்ப மருத்துவனுடைய பேச்சை சந்தேகப்பட்டு விட்டு இணையத்தில் தாவிக்கொண்டு இணையத்தில் உள்ள முகம் தெரியாத மனிதரின் ஒரு பசப்பு வார்த்தைகளுக்கு பின்னால் போகக்கூடிய கூட்டம் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. உலகெங்குமே இது இருக்குது, இங்கே மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நாம் வந்து முதல் விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு தனி மனிதரும் நமக்கென ஒரு குடும்ப மருத்துவரை வைத்துக்கொள்ளணும். அந்த குடும்ப மருத்துவர் ஒரு அறம் சார்ந்த மருத்துவராக, அவர் வந்து ஒரு பாரம்பரிய மருத்துவராக இருக்கலாம், ஒரு சித்த மருத்துவரோ, ஒரு ஆயுர்வேத மருத்துவரோ, நவீன மருத்துவரோ, எந்த துறையில் இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய ஒரு ஒரு அணுக்கமான ஒரு உணவு நமக்கு இருக்கணும். அன்றைய காலத்தில் அப்படி ஒன்று இருந்தது. ஒவ்வொரு டாக்டருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குடும்ப மருத்துவர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து வீட்டில் ஒரு கல்யாண வீடுனாலோ, வீட்டில் என்ன ஒரு நல்லது கெட்டதுனாலோ, ஒரு சின்ன பிரச்சனைனா பஞ்சாயத்து பண்ணுற வரைக்கும் அந்த மருத்துவர் வந்து வருவார். இன்றைக்கி நம்ம அதை தொலைச்சிட்டோம். அந்த மாதிரியான மருத்துவர் மக்கள் உறவை தொலைத்தது தான் இப்படியான போலிகள் பெருகியதற்கு மிக மிக முக்கியமான காரணம். மக்கள் ஒரு நல்ல சித்த மருத்துவரை தேட வேண்டும் என்றால் முதல்ல வந்து யார் சித்த மருத்துவ படித்திருக்கிறாரா, அவர் வந்து ஒரு பாரம்பரிய மருத்துவர்னா அவர் எந்த பாரம்பரியத்தில் எவ்வளவு வருடமாக யாருடைய ஒரு வழிகாட்டுதல்ல இருக்கிறாரு, அவர் ஒரு அறம் சார்ந்து பணியை செய்து கொண்டிருக்கிறாரா, அவருடைய பணி அறம் சார்ந்து இருக்குன்னா ஒரு நாடியை பார்த்து அவருடைய உடல்நலத்தை பார்த்து அவருக்கான வைத்தியம் செய்வதை வந்து செய்கிறாரா, இல்லை என்றால் எங்கிட்ட இந்த நோய்க்கு இவ்வளோ ரூபா கொடுத்தா வைத்தியம், இந்த நோயாக இவ்வளோ பணம் அனுப்புங்க நான் மருந்து தரேன்னு சொல்கிறாரா அப்படின்னு ஒரு பிரித்தறிந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கணும். அப்புறம் சித்த மருத்துவ படிப்பு இன்றைக்கு வந்து முறையாக கல்லூரியில் சென்று 5.5 வருடம் பட்டப்படிப்பு, அதுக்கப்புறம் 3 வருடம் வந்து முதுகலை படிப்பு, அதுக்கப்புறம் முனைவர் படிப்பு வரைக்கும் கிட்டத்தட்ட 45-55 வருஷமாக அந்த படிப்பு வந்தாச்சு. இப்போ படித்த ஒரு பாரம்பரிய மருத்துவத்தை ஒரு இன்ஸ்டிடியூஷனலி குவாலிஃபைடு டாக்டர்ஸாக இன்னைக்கு பெரிய அளவில் மருத்துவர் கூட்டம் இருக்கிறது. பார்த்து தனக்கான சித்த மருத்துவரை தேர்ந்தெடுப்பது மிக மிக முக்கியம்.
மிக்க நன்றி ஐயா.
மிக்க நன்றிங்க.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.